Brethren,
சகோதரரே, தேவனின் ராஜரிக்க ஆசீர்வாதத்தை தரித்தவர்களிடம் இருப்பது ஒரு கௌரவம். நாம் கடைசி நாட்களில் அழிவின் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை தரித்திருப்பவர்கள் பொல்லாக்குங்களின் அக்னி ஆஸ்திரங்களில் எதிராக ஒரு கெடியுத்தலின் திட்டமாய் நிற்க நமக்கு பொறுப்பாயிருக்கிறது. தேவன் கொடுக்க பரிந்து கொள்ள முடியாத உரிமைகளை சுதந்திரங்களையும் பாதுகாத்து கொண்டு நாம் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாயிருக்கிறோம். நமது வீடுகளும் குடும்பங்களும் நாம் பாதுகாப்பாய் நிற்கிறோம். நான் 9வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது முதன் முறையாக பேஸ் பந்து விளையாட பல்கலைக்கழக அணியுடன் வெளியிடத்திற்கு போய் விளையாடிவிட்டு வந்தேன். வீட்டுக்கு திரும்புகிற நீண்ட பெருந்தி பயணத்தில் சுவிசேஷத்தின் தரங்களோடு இணையுமில்லாம என்னுடைய தகப்பன் கூர்ந்த கவனித்திருக்கிறார். ஒரு நல்ல கவியராக என்னுடன் அவர் அமர்ந்து ஒரு வீரனின் கோட்டைகளையும் ராஜ்யங்களையும் பாதுகாக்க திறமைகள் உள்ள ஒரு போர் வீரன் விவேதத்தை அவர் வரைந்தார். அவர் வரைந்து கொண்டு வேதங்களிலிருந்து படித்து கொண்டிருந்த போது தேவனின் ராஜ்யத்தை பாதுகாக்கவும் காக்கவும் எவ்வாறு ஒரு உண்மையுள்ள ஆசீர்வாதத்தை தரித்தவனாக இருக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தைகளை எனது வழிகாட்டி, ஆகையால் நீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்ய முடிந்தவர்களை நீட்கவும் தரணி உள்ளவர்களாகவும் இருக்க தேவனுடைய சர்வ உத்த வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வேண்டியதாயிருக்கும் சத்தியத்தை என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களையும் நீதி என்னும் மார்க்கவத்தையும் தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தமும் எண்ணமும் பாதரட்சியத்தை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கல் யாயும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடதா எல்லாவற்றும் மேலாக விசுவாசம் என்னும் கேட்கத்தை பிடித்து கொண்டுவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணை மென்னும் தலை சிறவையும் தேவ வசனைக்காகி ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சகோதரரே, ஆசீர்வாதத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாயிருந்தால் இந்த சர்வ உதவர்க்கம் தேவனிடமிருந்து ஒரு வரமாக நமக்கு கொடுக்கப்படும். இது சர்வ உத்த வர்க்கம் நமக்கு தேவை. இளம் ஆண்களே, ஒரு வழக்கமான அடிப்படையில் நீங்கள் சந்தேகம் சோதனைகள் உங்கள் தகப்பனர்களுக்கும் உங்கள் தாத்தாக்கும் வரும்போது சந்திக்கதில்லை. நீங்கள் கடைசி காலத்தில் வாழ் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனுக்கும் தொந்தரவு வர வேண்டும் என்றிருந்தால் அவர்கள் அதை தேடி போக வேண்டியதாக இருந்தது. இனிய அடிப்படையில் இன்று சோதனை உங்களை தேடி வருகிறது. தயவுசெய்து அந்த நிலைவில் வைத்து வையாதிருங்கள். சாத்தானுக்கு நீங்கள் வேண்டும் பாவம் வசரப்படியில் படுத்திருக்கும் அவனுடைய கடுமையான தந்திரங்களை நீங்கள் எவ்வாறு தடுப்பீர்கள்? தேவனுடைய முழு சர்வ உத்த வர்க்கத்தை தரிந்திருங்கள். என்னுடைய வாழ்க்கையின் மற்றொரு அனுபவத்திலிருந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். 1982 ஜனவரியில் யூட்டாவின் புரோவோ பியோவில் வழக்கத்தில் ஒரு ஆராதனை நான் பேசினேன். மேடையில் ஒரு பக்கம் சபையும் மறுபக்கத்தில் ஒரு சில அடிகள் தள்ளி உலகம் இருக்குவதாக கற்பனை செய்யும்படி மாணவர்களுக்கு நான் அழைத்தேன். நான் கல்லூரியில் இருந்த போது உலகம் இருந்த இடத்திற்கு சபையின் தரங்களிலிருந்து வற்றிருக்கும் இடையிலிருந்து ஒரு சில வேளையில் இதை பிரதிபலித்து 30 ஆண்டுகளுக்கு பின்னர் மாணவர்களுக்கும் முன் நின்று கொண்டு நான் விவரித்தேன். உலகம் தெரியாத பாதையில் வெகு தூரம் சென்றுவிட்டது. அது எங்கேயும் காணப்படவில்லை. இது எல்லா வழியிலும் இந்த கட்டிடத்துக்கு வெளியும் உலகத்தை சுற்றியும் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. சபை தொடர்ந்து நிலைத்திருக்கும், இருந்தும் உலகம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கும், இடையவேளை அதிகரித்துக் கொண்டிருக்கும் என்பதை நாம் நமது பிள்ளைகளையும் நமது பேர பிள்ளைகளையும் நினைக்கூற வேண்டும். ஆகவே மிக்க கவனமாக இருங்கள். உலகம் இருக்கும் இடத்தில் அது எங்கேயும் போய்கொண்டிருக்கிறது என்பதை அடிப்படையில் உங்களுக்கு செயல்களையும் சபையின் தரங்களையும் நீங்கள் தீர்மானித்தால் இருக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இல்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். பின்னர் தேவன் கொடுத்த கோட்பாடு கொள்கைகளை மற்றும் கற்பனைகளிலிருந்து உலகம் எவ்வளவு தூரம் எவ்வளவு வேகமாக விலகி போய்விட்டது என்பதை என்னால் கற்பனை செய்ய முடியாதாயிருக்கிறது. இருந்தும் கிறிஸ்துவின் தரங்களும் அவரது சபையின் விலக்கி போகவில்லை. அவர் சொன்னதைப் போல் சத்தியம் என்னென்றிருக்கும் நிலைத்திருக்கும். இதை நாம் புரிந்து கொண்டு என்று ஏற்றுக்கொள்ளும் போது சமூகத்தின் அழுதத்தையும் கேலியும் உலகத்திலிருந்து சில சமயங்களில் நண்பர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்பவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய வேறுபாடுகளையும் சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். நீ எனக்கு நண்பனாய் இருக்க வேண்டுமென்றால் என்னுடைய கருத்துக்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்கிற ஒருவரை நம்மில் அநேகரும் தெரியும். சூஷ்யத்துக்கு அவன் அல்லது அவருடைய நட்புக்கும் இடையில் தேர்ந்தெடுக்க ஒரு உண்மையான நண்பன் நம்மை கேட்க மாட்டான். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று பவுலின் வார்த்தைகளை மாதிரியாக வைக்கிறேன். ஒரு உண்மையான நண்பன் இழுக்கமும் நெருக்கமான பாதையில் இருத்தல் அளிக்க நம்மை வளப்படுத்துகிறான். கற்பனைகளையும் நியமங்களிலும் உடன்படைகளிலும் சூஷியத்தின் பாதையில் இருப்பது நம்மை பாதுகாத்து இந்த உலகத்தில் தேவனின் பணியை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஞான வார்த்தைகளை நாம் கீழ்ப்படையும் போது மதுபானம், போதைப் பொருட்கள், புகையில் போன்றவைகளை அடிமை வைத்திலிருந்து நமது சுயதனம் பாதுகாக்கப்படுகிறது. நமது தசபாகத்தை நாம் செலுத்தி வேதங்களை படித்து ஞானஸ்தானை திட்டுப்படுத்தலையும் பெற்ற பரிசுத்த ஆவின் நிரந்தர துணைகளுக்காக வாழ்ந்து தகுதி உள்ளவராக திருவிருந்தில் பங்கேற்று கற்பனை பிரமாணத்திற்கு கீழ்ப்படைந்து மெல்கேசத்தை ஆசிரிய ஊத்துவதற்கு ஆயத்தப்பட்டு அதை பெற்ற ஆலயத்தின் பரிசுத்த உடன்படிக்கைகளை செய்யும் போது நாம் ஊழியம் செய்ய ஆயத்தப்பட்டிருக்கிறோம். அபிஷேகத்தின் பிரமாணத்தின்படி வாழ ஆலயத்தில் நாம் ஆயத்தப்பட வாக்களிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையின் முதல் ஆண்டுகள் முழு நேர ஊழியமாக கர்த்தருக்கு ஒரு தசபாகம் கொடுக்கிற ஒரு ஊழிய அழைப்பை நாடுவதில் இந்த பிரமாணத்தின்படி வாழ்வதற்கு சத்தியமான வாலிபர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஆலயத்தில் திருமணம் செய்து முத்திரைக்கப்பட்டு ஒரு நித்திய குடும்பத்தை ஆரம்பிக்கும் வாழ்க்கையின் மிக உயர்ந்த உடன்படிக்கைக்கு முன்னேற அந்த தியாகம் அவர்களை பலப்படுத்துகிறது. அந்த பாதையினோடு நாம் முன்னேறி செல்லும் போது நமது சுயதினத்தை பயன்படுத்தி செயல்படும் பலமான முன்னேற்றம் ஆவுக்குரிய பலத்தை நாம் வளர்க்கிறோம். என்னை பின்பற்றி வா கற்றுக்கொள்ளும் போது உங்கள் சாட்சிகள் நீங்கள் கொடுக்கும் போது இளம் ஆண்கள் பெண்கள் இருவரும் இந்த வளர்ச்சி உதவுகிறது. Learn doctrine and share your testimonies through the new online curriculum. Come follow me. In addition, கூடுதலாக நீங்கள் உங்களை தனிப்பட்ட வகையில் முன்னேற்ற உங்கள் சுயதினத்தை பயன்படுத்துங்கள். உங்களுடைய வரங்களையும் திறமைகளையும் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது பெற்றோரும் சரிப்படுத்துவார்கள், உங்களுக்கு உதவலாம். ஆனால் பரிசுத்த ஆவி உங்களை வழிநடத்தி நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நீங்கள் தீர்மானித்த செயல்பாடுகளை நீங்கள் உங்களை ஊக்குவித்து கொள்ளுங்கள். கல்வி அல்லது தொலைப்பயிற்சியை சேர்த்து உங்கள் வாழ்க்கையை திட்டமிடுங்கள். ஆர்வங்களை தீர்மானங்களையும் ஆராய்ந்து பாருங்கள். வேலை செய்து சுய சார்பு உள்ளவர்களாக இலங்குகளை அமைத்து தவறுகளை திருத்தி அனுபவங்களை பெற்று நீங்கள் ஆரம்பித்ததை முடித்திடுங்கள். இந்த அனுபவங்களோடு ஒருவருக்கு ஒருவரின் ஆவிக்குரிய வரங்களை தேவனின் குமாரர்கள் மற்றும் குமாரத்திகள் நித்திய இணைக்கப்பட்ட தன்மைகளை நீங்கள் மதித்து வராடுவீர்கள். எல்லாவற்றிலும் மேலாக இரட்சகரிடத்தில் விசுவாசமாயிருங்கள், பயப்படாதீர்கள். சூஷ்யத்தின்படி நீங்கள் சிரத்தையும் வாழும்போது கர்த்தருக்குள் நாம் பலம் படுவோம். அவருடைய பலத்துடன் புசித்து குடித்து பரிப்பாயிரு, எனினில் சிறிய பாவம் செய்வதை அவர் நியாயமென தீர்ப்பார். அதனாலே எந்த கேடும் வராது, எனினில் நாளை நாம் மரித்து போவோம் என்று சொல்கிற அந்திய கிறிஸ்துவை நம்மால் தள்ளிவிட முடியும். எந்த தத்துவங்களும் அல்லது இரட்சிக்கரை மறுத்து தேவனின் பிள்ளைகளை யாவருக்குமான மகத்தான நித்திய சந்தோஷ திட்டத்தை எதிர்க்கிற பிறவிற்கும் எதிராக நிற்க நம்மால் முடியும். அந்த நித்திய திட்டத்தின் நிபந்தனையை பேச முடிவெடுக்க நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. எருசலேமை பாதுகாக்க ஒரு மதிலை கட்ட பொறுப்பு அளிக்கப்பட்ட நெகோமியாவை நினைக்கூறுங்கள். அவன் கீழிறங்கி வந்து அவனுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க சிலர் விரும்பினார்கள். ஆனால் நெகோமியா மறுத்தான். மற்றவர்களால் அவன் பெருமை அளிக்கவில்லை. அவன் விவரித்தான், நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறனால் அது மின் கொடுக்க போவேன் என்று. சில சமயங்களில் நாம் மின்னலின் தடியாக தேவனின் தரங்களையே உறுதியாக பிடித்துக் கொள்வோம். அவரது பணியை செய்வோம். நாம் வெப்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய கட்டுப்பாடுகளை நாம் நிலைத்திருந்தால் நாம் பயப்பட தேவையில்லை என நான் சாட்சியளிக்கிறேன். தவறாக புரிந்து கொள்ளுதலை, விமர்சனத்தை, பொய்யான குற்றச்சாட்டையும் கூட நாம் அனுபவிக்கலாம். ஆனால் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை. நமது இரட்சகர் மனுஷரால் அசரைப்படப்பட்டு புறக்கணிக்கப்பட்டார். அவரோடு நிற்க நமது பரிசுத்த ஸ்லாக்கியமாக இருக்கிறது. பலமாக நின்றிருந்தால் என்பதும் சில சமயங்களில் உலகத்தை தவிர்ப்பது மற்றும் அதிலிருந்து ஓடி போகுதலின் அர்த்தமாகிறது. எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று இரட்சகர் அறிவித்தார். போதப்பிரின் மனைவியின் சோதனையிலிருந்து எகிபத்தின் யோசப்பு ஓடி போனான். லெக்கி எருசலேமை விட்டு போய் அவனுடைய குடும்பத்தை வனந்தத்திற்குள் கொண்டு போனான். தீர்க்கதரிசிகள் யாவரும் தங்களுடைய காலத்தில் நமக்கு முன்பாக திட்டமாய் நின்றிருந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தரின் தாக்குதலுக்காக நெப்பியின் சகோதரர்களான லமானும் மற்றும் லெமியோலும் துன்பப்புறுத்தல்களில் அப்பால் அவன் கர்த்தரின் அர்த்தான் பணியே நடிப்பித்தான். சந்தேகமும் வெறுப்பும் மற்றும் சில மரணத்தை சந்திக்கும் அவநீதி கிறிஸ்துவை குறித்து சாட்சியளித்தான். சுவிசேஷம் கருத்துக்களை இழிவுபடுத்துபவர்களுக்கு எதிராக தங்கள் குடும்பங்களை 200 இளம் போர் வீரர்கள் பாதுகாத்தார்கள். தன்னுடைய ஜனங்களில் குடும்பங்களிலும் மத சுதந்திரத்தை பாதுகாக்க மொரோனி உரிமையாடப்பட்டத்தை உயர்த்தினான். கற்களும் அம்புகளும் அவனை தாக்கினாலும் கூட சாமி மேல் ஒரு மதியின் மேல் நின்று கிறிஸ்துவை வருகைய குறித்து தீர்க்கசனம் எடுத்தான். அவருடைய இரத்தத்தால் அவரது சாட்சியை முத்திரைத்து இரட்சகரின் சூசியத்தை தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மறுஸ்தாபம் செய்தார். அவர்களுடைய மிக நீண்ட பயணத்தில் மேற்கொள்ள அவர்களின் குடியேற்றத்தில் ஒரு தீர்க்கதரிசியாய் தொடர்ந்து பின்வாங்கப்பட்ட எதிர்ப்பில் கஷ்டத்தில் மர்மன் முன்னோடிகள் உறுதியாக நின்றார்கள். தேவனின் இந்த மகத்தான ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் திட்டமாய் நிற்க முடிந்த ஏனெனில் அவர்கள் இரட்சகரின் நன்றியில் இருந்தார்கள். இரட்சகர் எவ்வாறு திட்டமாய் நின்றார் என்பதை கவனிப்போம். ஒரு வாலிபனாக இயேசு ஆலயத்தில் போதகர்களுக்கு நடுவில் சுஷியத்தை போதித்து கொண்டு அவருடைய பிதாவின் விவரங்களையும் கவனித்திருந்தார். அவருடைய ஊழியம் முழுவதிலும் போதித்ததால் குணமாக்குதல், பணிவிடை செய்தல், மற்றவர்களை ஆசீர்வதித்தல் போன்ற ஆசாரி உத்தவத்தின் பணியை அவர் நிறைவேற்றினார். பொருத்தமாய் சொன்னால் தீமைக்கு எதிராக அவர் துணிவுடன் நின்று ஆலயத்தில் கூட சுத்தப்படுத்தினார். வார்த்தைகளிலோ அல்லது மரியாதையான அமைதியானலோ அவர் எப்போதுமே சத்தியத்திற்காக நின்றார். கைப்பாவுக்கு முன்பாக பிரதான ஆசிரியன் அவனை குற்றம் சுமத்தியது போல் பொய்யானவற்றிற்கு பதில் அளிக்க இயேசு ஞானமாக தைரியமாக மறுத்து அவருடைய சமாதானத்தை காத்து கொண்டார். கெத்தசேமன் தோட்டத்தில் தமது இரட்சகரும் மீட்பருமானவரும் பாவ நிவர்த்தியின் கசப்பான மனப்பண்ணியத்திலிருந்து குறுகி போகாமல் இருந்து கடைசியில் முடிந்தது என அவர் சொல்லும் வரை அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க மீண்டும் சிலவில் அவர் பாடுபட்டார். பலமாக நிற்பதில் இரட்சகரின் பரிபூர்ணமான கீழ்ப்படிதலுக்கு பதிலாக, இதோ என் நேசுக்குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவரில் என் நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன் என நமது பரலோக பிதா அறிவித்தார். இளமையான வயதான அன்பான ஆசீர்வித்த சகோதரரே, நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடன் திட்டமாய் நின்று தேவனின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் ஜீவிக்கிறார் என்றும் அவரது பணியில் பங்கேற்ற நாம் ஒரு பரிசுத்த அழைப்பில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்றும் நான் என்னுடைய விசேஷித்த சாட்சியை கொடுக்கிறேன். ஆகவே பரிசுத்த ஸ்தானங்களில் நீங்கள் நின்று கொண்டிருங்கள், அசையாதிருங்கள். நமது தேவனின் கொட்டுப்பாடுகளில் கீழ்ப்படைத்தாலும் திடமாகவும் நின்று கொண்டிருப்பது என்பது நாம் பரிசுத்த ஸ்தலங்களில் நின்று கொண்டு இருக்கிறோம் என்பதாகும். ஏனெனில் அவருடைய கொட்டுப்பாடு பரிசுத்தமாயிருக்கிறது. நமது காலத்தின் சமுதாய அரசியல் புயல்களில் மாறாதிருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலை நான் அறிக்கையிடுகிறேன், வலித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷர்களும் திடன் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த ஜெபம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில், ஆமேன்.